ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம், அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாட்கு எழுதிய தூயின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 15 வரை. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நர்மையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நாம் இந்த இறை வார்த்தையை இன்னும் ஒரு விதமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரோடு பயணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, வாலிப பிள்ளைகள் எல்லாம் இந்த இறை செய்தியை கேட்டு அவர்கள் எங்களுக்கு அப்ரிஷியேஷன் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கேட்குறாங்க, தியானிக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் தியானிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம கடவுள் இந்த வார்த்தையை எடுத்துகிட்டு போகிறார். மனிதர்கள் அல்ல, கடவுள் அவருடைய வார்த்தையை அவர் எங்கெங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். யாரெல்லாம் அந்த ஆண்டவருடைய திட்டத்தின்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இறை வசனங்கள் உணவாக போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் இறை உணவை உட்கொண்டு வார்த்தையான தேவனோடு இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் ஆண்டவருடைய பெயராலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். தர்மியான நாளில் ஒரு காரியத்தை குறித்து நான் சிந்திக்க போகிறோம். இந்த நாளினுடைய இந்த சபை மன்றாட்டை நான் வாசித்ததை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உமது அருள் பெருக்கால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருக செய்கிறீர். நீர் தெரிந்தெடுத்தவர்களை கனிவோடு கண்ணோக்கி. இப்போ கடவுள் என்ன செய்கிறாரு? தெரிந்தெடுக்கிறார் ஆட்களை. திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளத்தின் வாயிலாக புது பிறப்பு அடைந்தவர்களை சாகா தன்மை என்னும் பேச்சினால் அணி செய்வீராக. இதுதான் நம்ம சபை மன்றாட்டாக கடவுளுக்கு முன்னாடி வச்சுருக்கிறோம். அதில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் தெரிந்தெடுத்தல், திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளம், புது பிறப்பு அடைந்தவர்கள். இப்போ இந்த காரியத்தெல்லாம் வச்சு ஒரே வார்த்தையில் நான் சொல்லணும் அப்படின்னா, அபிஷேகம். அபிஷேகம் இன்றைக்கி நிறைய பேர் குழம்பி போகிறாங்க. நம்மளுடைய கத்தோலிக்க சபையில் இருக்கிறவங்களும் சரி, மற்ற சபைகளில் இருக்கிறவங்க கூட இந்த அபிஷேகம் அப்படின்னு கேட்டால் சில பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. கத்தோலிக்க திருச்சபையில் அருள் அடையாளம், அருட்சாதனங்கள் அந்த வார்த்தையில் தான் நம்ம பேசினோம் இது வரைக்கும். அருட்பொழிவு இல்லைன்னா அருள் அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தையை குருக்களுக்கு மட்டும் நம்ம வச்சுருந்தோம், ஆயர்களுக்கு வச்சுருந்தோம். இப்போது மற்ற சபைகள் வந்து பெருகும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த அபிஷேகங்கிற வார்த்தையை எல்லா மக்களுக்கும் உரிய வார்த்தையாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம மக்கள்கிட்ட வந்து, நீ அபிஷேகம் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மக்களுக்கு அது தெரியல. அப்போ சொல்கிறாங்க, நாங்கள் அபிஷேகம்னு வாங்கலை. அபிஷேகம் நீ வாங்கலைன்னா நீ நேராக நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, தங்கள் சபைகளுக்கு சில ஆட்களை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த ஒரு கடினமான வார்த்தைகளை, பயமுறுத்தலை முன்வைத்துருவாங்க. நம்ம ஆளுங்க என்ன செய்கிறது தெரியாமல் ரட்சிக்கப்படலை, அபிஷேகம் வாங்கலை அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்கிறாங்க. நிறைய பேர் வீடுகளுக்கு போகும்போது இது மாதிரி பைபிளோடு போய் அவங்க சில கேள்விகளை கேட்கும்போது, கத்தோலிக்க சபையில் இருக்கிறவங்க அல்லது இந்த பைபிளை அதிகமாக படிக்காதவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா, தப்பிக்க தான் பார்ப்பாங்க. வீட்டுக்கார்ட்ட போய் இந்த கேள்வியை கேட்டிங்கன்னாக்க, முதல்ல யாராவது வீட்டுக்கு வந்துட்டால் முதல்ல ஆண்கள் தான் அட்டன் பண்ணுவாங்க, என்னங்க வேணும் ஏது வேணும்னு கேட்பாங்க. ஆம்பளைங்களுக்கு நிறைய நேரம் கோயிலுக்கு போகாதவங்க நிறைய ஆம்பளைங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. கோயிலுக்கு போகணுன்னா பொண்டாட்டி போய் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வந்துட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிற நிறைய ஆண்கள், ஏன்னா அவங்க உழைக்கிறாங்களாம் ஊரில். நீங்கள் உழைங்க, ஓடா போங்க, எது வேணாலும் செய்யுங்க, உன் ஆத்மாவை உங்கள் மனைவி காப்பாற்ற முடியாது, உங்கள் மனைவியோட ஆத்மாவுக்கு நீங்கள் காப்பாற்ற முடியாது, நம்ம ஆத்மாவை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும். அதனால தான் நம்ம தனியாக போய் தான் கடவுளுக்கு முன்னாடி நிற்க போகிறோம். அப்படி கதவு தட்டப்படும் போது ஆண்கள் தான் போய் அட்டன் பண்ணுவாங்க, என்ன வேணும் அப்படின்னு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, நீங்கள் சபைக்கு ஆண்டவருடைய காரியத்தை உணர்ந்திருக்கிறீங்களான்னு கேட்டப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, ரட்சிப்பா ஐயோ அபிஷேகமா என்ன ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செஞ்சுருவாங்க, மனைவியை கூப்பிட்டு விட்டுருவாங்க. அப்போ அம்மா மாருங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், நம்ம வீட்டுக்கார நம்மளை பேச சொல்கிறார். அப்போ அவங்க இல்லை தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. அப்போ அபிஷேகம் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டோன்னே, அபிஷேகமா என்னென்னு தெரியலையே, சரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இந்த எங்கள் சபையில் எங்கள் சாமி சாமியார் அப்பத்தை தான் கொடுக்குறாரு, ரசத்தை அவரே மடக்கு மடக்குன்னு பல வருஷமாக குடிச்சிக்கிறாரு, பாதி அபிஷேகம் வந்துச்சா வரலன்னு தெரில சாமி, ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரில, வீட்டில் பாரு ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தையை உலக ரீதியான ஒரு ஏழ்மைத்தனத்தோட தொடர்பு படுத்தி பார்த்து நிறைய பேர் அந்த அபிஷேகம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருக்கிறாங்க. அதை தான் நான் சொல்ல வர செய்தி. அதனால் இந்த சபை அந்த சபையெல்லாம் நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். எல்லோருமே அபிஷேகத்தின் ஆவி ஊற்றப்பட்டு திருமுழுக்கு பெற்றிருக்கிற பிள்ளைகள் எல்லோருக்கும் அபிஷேகம் என்கிற அந்த ஒரு நிலை இருக்கிறது. இப்போ நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் கூட வேறு சில சபைகள்லேருந்து நம்மக்கிட்ட வராங்க, திருமணத்திற்கு ஏதாவது வராங்கன்னா அந்த சபையில் மூவரு தேவனுடைய பெயரால் திருமுழுக்கு கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. பிதா சுதன் பரிசுத்தாவி, இந்த மூவரு தேவனுடைய பெயரால் திருமுழுக்கு அந்த சபையில் அங்கீகரிக்கப்பட்ட சில சபைகள் இருக்குது, அவங்கெல்லாம் மூவரு தேவனுடைய பெயரால் திருமுழுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் அவங்களுடைய திருமுழுக்கை நம்ம ஏற்றுக்கிறோம், திருப்பி நம்ம திருமுழுக்கு கொடுக்கறதில்ல. அவங்க மற்ற சபைகளில் அதை நம்மளுடைய திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளாமல் கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுடைய சட்டம், நம்ம சட்டத்தில் நம்ம பேசுகிறோம். அப்போ திருமுழுக்கு என்கிறது ஒன்று தான், அது வேறு சபைகளிலிருந்து அவங்க வாங்கினாலும் அது ஆவியானவர் மூவரு தேவனுடைய பெயராலே அந்த திருமுழுக்கு கொடுக்கப்பட்டதாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். அப்போது பாருங்கள், இது எதற்காக சொல்கிறேன்னா ஒரே திருமுழுக்கு தான் இருக்குது. பைபிளில் நம்ம எல்லாம் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. பாருங்க, நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது, அதனால் உங்களுக்கும் எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை, மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ் அருள் பொழிவு உண்மையானது பொய்யானது அல்ல, நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா. அப்போது நம்ம அது பொய்யானது இல்லை உண்மையானது. அப்போது உனக்கு கிடைச்சிருக்கிற அந்த அருள் பொழிவு உண்மையானது. 2 கொரிந்தியர் 1:21 நம்ம பார்க்குறோம், கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார், இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார், அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அதனால தான் மனுஷங்க செய்கிறதில்லை. இப்போ இந்த சாமியார் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரா, அந்த சாமியார் கொடுத்தாரா, இவர் கொடுத்தா வல்லமையாக இருக்கும், அவர் கொடுத்தா ஒரு மாதிரி சப்புன் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம குருக்களை வச்சு இதை நம்ம கணிக்கிறதல்ல, மாறாக வார்த்தையை சொல்லுது பாருங்க, அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அதனால் நீங்கள் எந்த சபையில் யார் கொடுத்தாலும் அது மூவரு தேவத்தினுடைய பெயரால் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அது நம்மளுடைய நம்பிக்கை என்னென்னா அது கடவுள் தான் கொடுத்துருக்கிறார் அந்த அருள் அந்த அபிஷேகத்தை அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்புகிறோம். இன்றைக்கி ஏன் இந்த ஃபாதர் அபிஷேகத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாரு, ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். குருக்களாகிய எங்களுக்கு வந்து குருத்துவ தினம், அது ஸ்பெஷல் அருள் பொழிவுங்க, ஸ்பெஷல் டே ஒன்று இருக்குது, குருத்துவ அருள் பொழிவு. இன்றைக்கி வந்து நான் குருப்பட்டை வாங்கின நாள், அதனால் இந்த நாளில் நான் என்னுடைய குருத்துவத்தை நான் சிந்திக்கிறேன், அதற்காக நான் ஜெபிக்கிறேன், அதை குறித்து நான் வந்து ஆண்டவர்கிட்ட மன்றாடுறேன். இன்றைக்கி நீங்கள் இந்த குருத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும். நீங்களாம் நினைக்கலாம், நீங்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்பேன், எத்தனை பேர் உங்களில் குருவாக இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா நிறைய தியானத்தில் நான் கேட்பேன், கொஞ்சம் பேர் தான் கை தூக்குவாங்க. நான் குருவாக குருன்னா நீ தாங்க தான், நீங்கள் தானே சாமியாருங்க தானே குருன்னு சொல்கிறோம், நாங்கள் எங்களுக்கும் குருத்துவத்துக்கும் தொடர்பு இல்லையே அப்படிங்கிறது போல் நிறைய பேர் இருப்பாங்க. உண்மை என்னன்னு கேட்டால் குருத்துவம் என்பது கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது, அது பொது குருத்துவம் பணி குருத்துவம் என்று ரெண்டாக பிரியுதுங்க. நீங்கள் திருமுழுக்கின் போது நம்ம எல்லாருமே குருத்துவத்தில் இணையிறோம், அபிஷேகம் அப்படிங்கிறது அந்த தான். திருமுழுக்கு பெறுகிற ஒவ்வொரு குழந்தையும் என்ன கிடைக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த குருத்துவத்தில் பங்கெடுக்க ஆரம்பிக்கிறோம். அதனால தான் திருச்சபிக்குள்ளே அடி எடுத்து வருது, மெம்பர் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம். குழந்தை திருமுழுக்கு வாங்கின உடனே மெம்பர் ஆகுறதுன்னா என்ன, அந்த குருத்துவ அபிஷேகம் அன்னைக்கு கொடுக்கப்பட்டாயிடுச்சு. பாருங்கள், இப்போது குருக்களுக்கு வந்து ஒரு குருவாக ஒருத்தர் திருநிலைப்படுத்துகிறாங்கன்னா, அந்த கையில் தான் அவங்க கிறிஸ்மா என்கிற எண்ணெயை தடவுவாங்க. தடவி நாங்கள் வாக்குறுதி கொடுப்போம். அப்போது இது நாங்கள் அதன் வழியாக குருத்துவ நிலைக்கு உயர்த்தப்படுகிறோம். ஒரு ஆயர் நிலைக்கு உயர்த்தப்படுவது எப்படி அப்படின்னா, அவருடைய தலையில் வந்து அந்த அபிஷேகத்தின் எண்ணெய் ஊற்றப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க, ஆயர் நிலைக்கு உயர்த்தப்படுறாங்க. பாருங்கள், ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை உயர்த்துவதற்கு, எங்களை அபிஷேகிப்பதற்கு எந்த எண்ணெய் பயன்படுத்தப்பட்டதோ, ஆயரை அபிஷேகிப்பதற்கு எந்த எண்ணெய், கிறிஸ்மா என்கிற அபிஷேகத்தின் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டதே, அதே எண்ணெய் தான் உங்கள் தலையிலும் பூசப்பட்டு நீங்களும் ஆண்டவருடைய அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் மாற்றப்பட்டீங்க. அதுதான் நீங்கள் கிறிஸ்து இயேசு தான் உங்களை அருள்பொழிவு செய்துள்ளார். மனுஷங்க சில அடையாளத்தை நம்ம கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையே நாங்கள் இடைத்தரகராக இருந்து செயல்படுகிறோம், சொல்ல திருச்சபை கற்றுக் கொடுத்துருக்கிற முறைமையின்படி. ஆனால் அந்த இடத்துல உங்களை அபிஷேகிக்கிறது கடவுளாகிய ஆண்டவர். அப்போது நீங்களும் குருத்துவ அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. அதுக்கு பேர் பொது குருத்துவம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே யாரெல்லாம் குருவாக இருக்கிறீங்கன்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக கை உயர்த்தி சொல்லணும், நானும் குருவாக இருக்கிறேன். நீங்கள் அங்கே உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா அது பொது குருத்துவம். நாங்கள் இங்கே இருக்கிறது பணி குருத்துவம், பணி செய்கிறதுக்கான ஒரு குருத்துவம். அதனால் நம்ம நினச்சிக்கக்கூடாது குரு நீங்கள் தான், நாங்களாம் வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் யாரையும் வேடிக்கை பார்க்குறவங்களாக வைக்கவே இல்லை. எல்லாரையும் செயல்பாட்டுக்குள்ள பிள்ளைகளாக அழைத்து அவர்களை அபிஷேகித்து இந்த ஊரில் நம்மளெல்லாம் உலாவி விட்டுருக்கிறார். இதை உணர முடியாத பிள்ளைகள் தான் என்ன செய்வாங்க, பூசையை வந்து திருப்பலியை வந்து அவங்க ஓரமாக நின்றுட்டு வந்தும் வராமல் கடவுளுடைய காரியத்தில் அக்கறை இல்லாமல் இருப்பது. கடவுளுடைய காரியத்தில் ஏன் நீ அக்கறையாக இருக்கணும்னா, யூ ஆர் மெம்பர் ஆஃப் த டீம், யூ ஆர் மெம்பர் ஆஃப் த காங்கிரிகேஷன், யூ ஆர் மெம்பர் ஆஃப் த கம்பெனி, எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கனாக்கா, அந்த கம்பெனி போடுற சட்டம் உங்களுக்கு பாயும். அந்த ஓனர் கூப்பிட்டு உங்களுக்கு தனியாக உனக்கு தான்ப்பா இது சட்டம் அப்படி சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் அ காமன் ரூல் ஃபார் எவ்ரிபடி. ஆகவே திருமுழுக்கு பெற்றிருக்கிற பிள்ளைகள் யாரும் நிறைய பேர் கோயிலுக்கு வரலை, வெளியில் போயிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ டினை த பேப்டிசம். அவங்க என்ன செய்கிறாங்க, தங்கள் செயல்களால் இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகத்தை மறுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்ட அழைப்போ ஒரு நாளும் திரும்ப பெற முடியாது. ஆண்டவர் ஒரு நாளும் அதை திரும்பி வாங்கிக்க மாட்டார். நீ யூஸ்லெஸ் ஃபெல்லோ, கொடுத்ததை குடுறா அப்படின்னு வாங்க மாட்டார். அவர் பொறுத்திருக்கிறார். நீ எப்போ எங்கெல்லாம் ஓடி பாவம் செஞ்சுட்டு கூட ஒரு நேரம் ஆண்டவர் உன்னை தொடுகிற போது நீ நினைத்து பாரு, ஆண்டவர்கிட்ட போனால் மீண்டும் அவர் உன்னுடைய அபிஷேகத்தை உனக்கு உயர்த்தி அவர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். நீ நம்புனா நீ ஓடி வந்துடு ஆண்டவருக்கு, ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துடு, ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். பாருங்கள், திருப்பாடல் 95:10, 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். யார் இந்த வழிகளை அறியாதவர்கள், இந்த அபிஷேகத்தை உணர மறுக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய வழியை அறியவே முடியாது. அவங்க உலகத்தில் போராடுவாங்க, வேலை செய்வாங்க, காசு சம்பாதிப்பாங்க, பெரிய வீடு கட்டுவாங்க, உலகத்தின்படி போராடிக்கிட்டே இருப்பாங்க. இறுதியில் அவங்களுக்கு கிடைக்க போகிறது ஜீரோ. அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், பணக்காரர்களை பார்த்து ஏமாந்து போயிடாத. அவன் பெரிய பணம் வச்சுருக்கான், அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான், இவன் பெரிய ஆளுகை நடத்துகிறான், இவன் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்திடாதீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறதெல்லாம் நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. அவர்கள் ஆண்டவருடைய வழிகளை அறியாதவர்கள். அவர்கள் ஒரு நாள் மறக்கடிக்கப்படுவார்கள். ஆண்டவர் அவங்கள தொட முடியும். அதனால தான் சொல்கிறோம், நீ ஆண்டவருடைய அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளையாக நம்ம நிற்கணும். துன்பம் வரும், துயரம் வரும், வேதனை வரும், வழி வரும், நீ ஆண்டவருடைய பிள்ளையாக நிற்கணும். ஆண்டவர் உன்னையே அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கிறாரு. எந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை பாருங்கள், திரும்பி பாருங்கள். யாராவது அப்படியே ரோசாப்பு படுக்கையில் ஆண்டவர் வச்சு தாளாட்டி அப்படியே மோட்சத்துக்கு கூப்பிட்டு போனாரா? இல்லவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் அசிங்கப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க, கலங்கடிக்கப்பட்டாங்க, அவங்க காயப்பட்டாங்க. அதெல்லாம் அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஆண்டவருடைய சிலுவை பாடுகளோடு அவங்க இணைத்து மகிழ்ந்தார்கள். இன்றைக்கி நாம் அந்த அபிஷேகத்தை நம்ம உணரணும். பாருங்களேன், அந்த அபிஷேகத்தை உணரணும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நற்செய்தியிலேயே முதல் வாசகத்திலேயே ஒரு காரியம் இருக்கிற பேதுரு யோவான் பாருங்கள், அவங்கள நம்பிக்கை அறிக்கையை வெளியிடுறாங்க. அவங்க நம்பிக்கை அறிக்கை என்ன சொல்கிறாங்க, தலைமை சங்கத்தார் முன்பு அவங்க நின்றுட்டு இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக அந்த தலைமை சங்கத்தார் கட்டளையிடுறாங்க. பேதுரும் யோவானும் மறுமொழியாக சொல்கிறாங்க, உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா, இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், சேலஞ்சு பண்ணுறாங்க. அப்போ அந்த சேலஞ்ச் பண்ணுற ஆற்றல் எங்கிருந்து வந்தது? அவங்க சொல்கிறாங்க, என்ன ஆனாலும், என்ன ஆனாலும்னா என்ன, நீ கொன்னே போட்டாலும் அதுதான் அர்த்தாங்க, என்ன ஆனாலும் நீ என்னை அடித்தாலும் உதைச்சாலும் என்னை உயிரை எடுத்து நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. இதுதாங்க, இதுதான் திருமுழுக்கின் அபிஷேகத்தை உணர்ந்து செயல்படுகிற பிள்ளைகளின் அடையாளம். இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க பாருங்க, அவங்களுடைய அந்த நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம் பாருங்க. மார்க்கு நற்செய்தியிலேருந்து இன்றைக்கி நமக்கு வாசிக்கப்பட்டது. இந்த இதே செய்தியை மத்தேயும் சொல்கிறாரு, யோவானும் சொல்கிறாரு. இதே பகுதியை நீங்கள் மத்தேயிலையும் பார்க்கலாம், யோவான்லையும் பார்க்கலாம். மத்தேயும் பார்த்தீங்கனாலும் யோவான் பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி கடினமான வார்த்தையை அவங்க பயன்படுத்தலை. நம்பலை, அவங்க அச்சம் கூறல் அப்படிலாம் சொல்லவே இல்லை, நம்பலைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் மார்க்கு அவங்க நம்பவில்லைன்னு சொல்கிறாரு. எதற்காக அவர் இப்படி எழுதியிருக்கிறாரு? சில கடினமான வார்த்தையை போடுறாரு. இப்போ சப்போஸ் வீட்டில் பிள்ளைகளுக்கு வந்து அப்பா சொல்லுவாங்க, நீ ஒன்றும் தேரமாட்டேன், இல்லை 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 நான் ஒரு டெஸ்ட்டு வைக்கலான்னு பார்த்தேன், நீ ஒன்றும் தேரமாட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பிள்ளைங்க ஆர்வமாக, சொல்லுங்கப்பா நான் செய்வேன், நான் படிப்பேன், நீ சொல்லு என்ன என்ன தருவே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது அப்பா சொல்லுவாங்க, நீ படிச்சின்னா உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தருவேன். அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பாணியை, ஒரு நெகட்டிவ் காரியத்தை சொல்லி ஒரு பாசிட்டிவ் காரியத்தை மார்க்கின செய்தியாளர் புரிய வைக்க விரும்புகிறார். என்ன கடவுள் விரும்புகிறாருங்கிறத அவர் ஒரு கடினமான சூழலை உருவாக்கி அதில் வந்து ஒரு அழகான ஐடியாவை வைக்கிறார். என்ன செய்கிறார் பாருங்கள், 8வது இறைவசனத்தில் வாசிக்கிறோம். வெளியே வந்து அவங்க பார்த்துட்டு வந்து கல்லறை விட்டு ஓட்டம் முடிக்கிறாங்க. நடுக்கமுற்று மெய் மறந்தவர்களாய் யாரிடமும் எதுவும் கூறவில்லை, ஏனெனில் அவர்கள் அச்சம் கொண்டிருந்தார்கள், பயந்து போயிருந்தாங்க. ஒரு பாயிண்ட். 9வது இறைவசனத்தில் மரியாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது இறைவசனம் வாங்க, மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவரிடம் இதை அறிவித்தார். அவர் சொல்லிட்டாரு, அவங்க துயருற்று அழுது கொண்டிருந்தாங்க. இதோ நல்ல செய்தியை கேட்டோன்னு என்ன உற்சாகத்தில் துள்ளி எழுந்திருக்கணும் இல்லையா, அவங்க எழுந்திருக்கல, துயருற்று அழுது கொண்டிருந்தாங்க. அடுத்து 11வது இறைவசனம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று மரியா அவரை கண்டார் என்று கேட்டபோதும் அவர்கள் நம்பவில்லை. பாருங்க, நம்பவில்லை, நெகட்டிவ் வார்த்தை. அடுத்து வரக்கூடிய வார்த்தை, அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது. வயல்வெளிக்கு நடந்து செல்றதுனா என்ன, அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. யோவான செய்தியில் நேற்றைய தினத்தில் கூட பார்த்தோம், கடலுக்கு போயிட்டாரு பேதுரு. அவர் கடலுக்கு போயிட்டு அங்கே போய் கடவுள் அவரை பிடிக்கிறார். எங்கே, நீ வழி மாறி போகிற பிள்ளைகளை தடுத்து நிறுத்துறாரு. அதே மாதிரி இங்கே வழி மாறி ரெண்டு பேர் வயலுக்கு போயிட்டு இருக்கிறான், அங்கே தான் அவர் கடவுள் போய் அங்கே கட்டையை போடுறாரு, நீ லைனுக்குள்ள வா, நீ வெளியில் போகாத. அப்போ பாருங்கள், அவங்க வந்து சொல்கிறாங்க, இயேசு காட்சி எடுத்தான்னு சொல்லும்போது அதையும் அவங்க நம்பலை. யோவான் 21 நம்ம இதை பார்க்குறோம், அந்த கடலுக்கு சென்ற காரியத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். 13வது இறைவசனம் சொல்லுது, அதையும் சீடர்கள் நம்பவில்லை. 14வது இறைவசனத்தில் தான் ஒரு கிளைமேக்ஸ் கடவுள் கொடுக்குறார் பாருங்கள். இப்போ மார்க்கின செய்தியாளர் இங்கே வைக்கிறாரு, 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். பாருங்கள், கடவுள் கண்டிக்கிறார். அப்போ நமக்கும் கடவுள் என்ன செய்வார், நம்ம நம்பிக்கையின்மையில் செயல்படும் போது நம்மளை கண்டித்து திருத்துவார். சீடர்களை திருத்தினவர் நம்மையும் திருத்துவார். அப்படி இயேசு 15வது இறைவசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி கடைசியாக, இதுதான் வந்து மார்க்கின செய்தியாளர் சொல்ல விரும்புகிற ஒரு ஹைலைட்டிங் பாயிண்ட்டு. அதுக்கு தான் இவ்வளோ நெகட்டிவ்ஸ் போட்டுகிட்டே வந்தார். கடைசியாக சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அப்போ நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, யாருடைய தலையில் எல்லாம் இந்த அபிஷேகத்தின் தைலத்தை வைத்து கடவுள் அபிஷேகித்திருக்கிறாரோ அவர்களுக்கு ஆண்டவர் இந்த பொறுப்பையும் கொடுக்கிறார். உலகிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயும் நம்ம உடனே ஒரு மைக்கு கொடுங்கப்பா, ஒரு ஸ்பீக்கர் கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நற்செய்தியை பறைசாற்றுவது என்பது பல வழிகளில் பறைசாற்றப்படுகிற ஆண்டவருடைய, அன்றைக்கெல்லாம் ஆண்டவர் உலகத்துக்குள்ளே கடந்து போய் சொல்ல சொன்னார். இப்போ அடுத்திருக்கிறவனுக்கு கூட நம்மளை செய்தி, ஆண்டவருடைய இறை செய்தி அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. அதை நம்ம எந்த விதமாக அறிவிப்பது? நீ இருக்கக்கூடிய சூழலிலிருந்து ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பது, வாழ்வை நீங்கள் ஆண்டவர்களுடைய வாழ்வை வாழ்ந்து அறிவிப்பது, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அடுத்தவங்க உணரும்படியாக வாழ்ந்து அறிவிப்பது. இவங்க போய் பேச மாட்டாங்க, இவங்க தண்ணி பிடிக்கிற நேரத்தில் இவங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது, சண்டை வந்தாலும் கெட்ட வார்த்தை வராது, இவங்க அநீதியாக நடக்க மாட்டாங்க அப்படின்னு அடுத்தவர்கள் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய அந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம நிற்கிற போது நீங்கள் நற்செய்தியினுடைய தூதுவர்களாக இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள் சாட்சியாக இருக்கணும். அவங்க படிக்கக்கூடிய இடத்துல, பணி செய்யக்கூடிய இடத்துல எல்லாரும் செய்கிறாங்க. அதனால் வி ஆர் ஒன் அமேங் தெம் அப்படின்னு சொன்னால், யூ ஆர் நாட் விட்னஸிங் த பேப்டிசம் ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய திருமுழுக்குங்கிற அந்த குருத்துவ அபிஷேகத்தை நீ விட்னஸ் பண்ணலைன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு தோற்று போகிறார். பல நேரத்தில் திருமுழுக்கு பெற்ற நம்மால் கடவுள் தோற்று போகிறார். நம்பிக்கை இல்லாத மனிதனால் தோற்று போகிறப்ப கூட கடவுள் என்ன செய்ய மாட்டார், அவ்வளவு தூரம் காயப்பட மாட்டார். நம்மளால் அவர் தோற்று போகிறப்ப தான் அவர் காயப்படுவார். கோயிலுக்கு வந்து நாம் உண்மையான சாட்சிகளாக இருக்க வேண்டிய நாம் வீடுகளுக்குள்ளே உறவுகளுக்குள்ளே சண்டை சச்சரவுகள், மாமனார் மாமியார் மருமக மகள் இந்த மாதிரி குடும்ப உறவுக்குள்ள பிளவு எல்லாம் சண்டை சச்சரவு. இன்னைக்கு நிறைய மேரேஜஸ் வந்து பிரேக் ஆகுது. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால், ஆண்டவருடைய திருமுழுக்கின் அபிஷேகத்திற்குள்ள நிலைத்திருக்க திராணியற்றவர்களாக மாறிப்போனவர்கள், திராணியற்றவர்கள். இதுக்கு ஒரு பலன் வேணுங்க. அந்த பலனை நீ எங்கிருந்து பெற முடியும், ஆண்டவருக்குள்ளேருந்து தான் பெற முடியும். சில பேர் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளே நிறைவாக பயணிக்க முடியாதவங்க, தோற்று போனது போல் அவங்க சூசைட் பண்ணிக்கிறது, எனக்கு இவ்வளோ தான் முடியும்னு சொல்லி அவங்க புலம்பி போய், எப்போ பார்த்தாலும் புலம்பல் மட்டுமே செய்தி, யாரை பார்த்தாலும் புலம்புவது, இதெல்லாம் திருமுழுக்கு பெற்றவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற உண்மையான அடையாளமாக இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் குடி பிரச்சனைகள் குடி எல்லாம் சும்மா ஜாலியாக தானே குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவது, வாழ்க்கையில் முழுவதுமாக அந்த குடிகளுக்குள்ளே போகிறது, தீய நாட்டங்களுக்குள்ளே போகிறது, இப்படியாக ஒரு வாழ்க்கை முறை. ஒரு சில பேர் எதுக்கு உள்ளே போனால் தானே பிரச்சனை, குடும்ப வாழ்க்கை அதுக்குள்ளே போனால் தானே பிரச்சனை, அதுக்கு கல்யாணமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி தங்கள் வாழ்க்கையை அப்படியே ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து ஆண்டவருக்கு விட்டு விலகி இருப்பார். அதில் ஆசீர்வாதம் கிடையாது. ஒன்று நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளையாக போயிடு, இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளே போய் ஆண்டவர் கொடுக்குற வாழ்க்கையை நீ அனுசரித்து வாழணும். உடல் ரீதியாக எல்லாம் சரியாக இருந்ததுன்னா, ஒரு பிரச்சனை இருக்குது நான் திருமணம் ஆகலை அது ஓகே, ஆனால் எல்லாம் சரி ஆனால் நான் திருமண வாழ்க்கைக்குள்ளே போக விரும்பலைன்னா ஆண்டவர் காரணம் கேட்பார். ஆணும் பெண்ணுமாக நான் நினைத்து வைத்தேனே, ஏன் நீ போகலை, ஆண்டவர் கேட்பார். நான் குருவாக போனேன், நான் அருச்சகோதரியாக போனேன் அப்படி நீ சொல்லணும். ஒன்றுமே சொல்ல இல்லை, நான் சும்மா தான் இருந்தேன் அப்படின்னா ஆண்டவர் உன்னை அருவருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தினுடைய அடையாளத்தை எல்லாம் ஆண்டவர் வேதத்திலிருந்து நமக்கு வெளிச்சமாய் போட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறோம், நீங்கள் திருமுழுக்கு என்கிற அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகள், அந்த அபிஷேகத்தின்படி ஓட கடமைப்பட்டிருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 9:11 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போது கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார், அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன, அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னை விட மேலானது நிறைவு மிக்கது, அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட உலகை சார்ந்தது அல்ல. கடைசி ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, நீ உலகத்தில் இருக்கிற மனுஷனை திருப்திப்படுத்தணும் ஓடாத, உலக காரியத்தை திருப்திப்படுத்தணும் ஓடாத. இப்போ நான் ஒரு குரு, நான் குருத்துவ அபிஷேகத்தை ஒரு 1000 பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்ட 1000 நாங்கள் கீழ்ப்படிதலோடு இருப்போம் என்று வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். அதற்காக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தவறுகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தவறுகளுக்கு பின்னாடி நம்ம போகிறதல்ல, மாறாக ஆண்டவருக்கு பின்னாடி இருப்பது. அவரை போய் நான் தண்டி வாழ்ந்தால் தான், அவருடைய காலை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு சில நல்ல நிலைகள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு குரு நின்றாக்க, அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய குருத்துவத்தில் பங்கேற்கலை, மனிதர்களுடைய குருத்துவத்தில் பங்கேற்கிறாங்க. அவர்கள் அழிவது உறுதி. அவர்கள் கடவுளுடைய திட்டத்தை அறிய முடியாது. ஏனென்றால் அவங்க உலகத்திற்காக ஓடி ஓடி, உலக மனிதர்களுக்காக ஓடி தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவாங்க. இது குருக்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் பொருத்தமானது தான். என் அன்பு பிள்ளைகளே, மனிதர்களை சார்ந்து ஓடுகிற ஓட்டத்தை விட்டுவிட்டு ஆண்டவர் கொடுக்கிற அந்த குருத்துவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் ஓடுவோம். ஆண்டவர் நம்மில் மகிமை அடையணுங்க. சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு 10 குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லைங்க. இப்போ நான் பிரசங்கம் வைக்கிறேன், இத்தனையோ பேர் வந்து என்னுடைய பிரசங்கத்துக்கு நீங்கள் மார்க் போடணுமா, இல்லை நான் சொல்லுகிற செய்தி உனக்கு பிடிச்சா எடுத்துக்கோ, பிடிக்கலைன்னா தூக்கி ஓரமாக போட்டுட்டு உனக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு நீ கேட்டு அதன்படி செயல்படணுங்க. நீங்கள் அங்கிருந்து என் மீது அம்பு எய்வதோ, அங்கே ஒருத்தர் பேசுகிறார் ஒரு இறைவனுடைய அடியார் இறைவார்த்தையை பகிர்கிறார், அவருடைய வார்த்தை எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் தன்னுடைய நிலையிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், அது ஆண்டவரை பார்த்துக்கொள்வார். நான் என்ன செய்கிறேன் என்று நம்ம சிந்திக்கணும். நம்ம பல நேரத்தில் குழம்பி போய் விடுகிறோம். அபிஷேகம் பெற்றவர்கள் நாம் நம்மளுக்குள்ளேயே ஒரு குழப்பமான சூழலை உருவாக்கி ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டிருக்கிறோம். அவன் எப்படி பேசலாம், இவன் எப்படி பேச, இல்லை ஆண்டவர் நம்மளாம் இணைந்து செயல்பட ஒரே ஆவியானவரால் நம்ம இயக்கப்படுகிறோம் என்று சொன்னால், எத்தனை சபைகள் உருவாகி இருந்தாலும் அவர்கள் நம்ம எல்லோரும் ஒரே ஆவியானவருக்குள்ளே செயல்பட, ஒரே இயேசுவின் நாமம், அந்த ஒரே இயேசுவின் நாமத்திற்கீழே நாம் செயல்பட தான். ஒரே இயேசு ஆண்டவர் பல்வேறு விதமான அந்த திருமுழுக்கின் அபிஷேகத்தை எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை உணர்கிற பிள்ளைகள் பிறரை பழித்துரைக்க மாட்டாங்க, அன்னை மரியாதை அவதூறு பேச மாட்டாங்க, திருத்தூதர்களை அசிங்கப்படுத்த மாட்டாங்க, அடுத்தவன் ஏன் அவன் ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அடுத்தவர்களை பார்க்க மாட்டாங்க. அவர்களுடைய இலக்கை ஆண்டவர் எப்படி நிர்ணயம் செய்கிறாரோ அதை பார்த்து ஓடுவாங்க. ஆகவே நீங்கள் யாருக்கு பின்னாடி ஓடுறீங்களோ அவங்க உனக்கு ஆண்டவரை காட்டுனாங்கன்னா அவர்கள் நல்ல ஊழியர்கள், நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள். ஆண்டவரை காட்டாமல் அவர்கள் அடுத்தவர்களை அவதூறு சொல்ல உன்னை அழைத்து செல்கிறார் என்று சொன்னால் சுதாரித்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. நீ ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உண்மையை அறிந்து ஓடுவீர்கள். என் அன்பு இறைமக்களே, ஆண்டவர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 அவர் சொல்கிறார், ராயப்பர் அவர் அழகாக சொல்லுவார், நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் இனத்தினர், அவரது உரிமை சொத்தான பிள்ளைகள். ஆகவே உங்களை இருளிலிருந்து வியத்தகு ஒளிக்கு அழைத்து வந்துள்ளவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. எப்படி அறிவிக்கப் போகிறோம், எதை அறிவிக்கப் போகிறோம்? விழுந்தாட் படிக்கிட்டு நீங்கள் கரமுயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு கட்டுத்தருவார். ஆமென்.
உன்னிலே என்னை குறைத்து வாழ்வின் சுவையை தர வந்தேன், வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை குறைத்து வாழ்வின் சுவையை தர வந்தேன், வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. என்னிலே உன்னை கண்டு உண்மை போல வாழ்ந்திட உன் திருப்பீடம் வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே. என்னிலே உன்னை கண்டு உம்மை போல வாழ்ந்திட உன் திருப்பீடம் வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வின் சுவையை தர வந்தேன், வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே.